சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 30, 2023. தலைப்பு: காதல், கோல்டன் உரை, எரேமியா. பூர்வகால முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: யோவான் உபாகமம். பிரியமானவர்களே, ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும், அவர் உன்னை நேசித்து உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக்கிக் கொள்வார். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து யோவான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். லூக்கா. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரஞ்செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வரக்கானோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். யோவான். இயேசு அவர்களிடம் கூறினார். மத்தேயு. உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரம பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சட்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சட்குணராயிருக்க கடவீர்கள். லூக்கா. மற்றும் பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தஞ்செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இந்நாளென்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் இரண்டு பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான்? அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தஞ்செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தஞ்செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யாரென்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். யோவான். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்குக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்து கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். யோவான். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. யோவான். நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். எபேசியர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். அன்பே கடவுள், இதைவிட நம்மால் கேட்க முடியாது, உயரமாக பார்க்க முடியாது, தூரம் செல்ல முடியாது. ரபியும் பாதிரியாரும் மோசை சட்டத்தை கற்பித்தனர். அதில் கண்ணுக்கு ஒரு கண் மற்றும் மனிதனின் இரத்தத்தை சிந்துகிறவன் அவனுடைய இரத்தம் மனிதனால் சிந்தப்பட வேண்டும் என்று கூறியது. கடவுளுக்காக புதிய நிறைவேற்றுபவராகிய இயேசு அன்பின் தெய்வீக சட்டத்தை முன்வைத்தார். அது சபிப்பவர்களை கூட ஆசீர்வதிக்கிறது. இயேசு குணப்படுத்திய 10 தொழுநோயாளிகளில் ஒருவர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காக திரும்பினார். அதாவது அவரை குணப்படுத்திய தெய்வீக கொள்கையை ஒப்புக்கொள்வதற்கு. கிறிஸ்தவ கடமைகளின் பட்டியலில் முதலாவதாக உண்மை மற்றும் அன்பின் குணப்படுத்தும் சக்தியை அவர் தனது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். லூக்காவின் நற்செய்தியின் 7வது அத்தியாயத்தில் இயேசு ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பரிசேயரின் கிளறவ விருந்தினராக இருந்தார். சைமன் என்ற பெயரால் அவர் சீமோனை போலல்லாமல் இருந்தார். அவர்கள் இறைச்சியில் இருந்தபோது ஓரியண்டல் பண்டிகையின் காட்சியை குறுக்கிடுவது போல் ஒரு அசாதாரண சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு விசித்திரமான பெண் உள்ளே வந்தாள். அவள் ஒரு அலபாஸ்டர் ஜாடியை சுமந்தாள். சீல் செய்யப்பட்ட ஜாடியை உடைத்து அவள் இயேசுவின் பாதங்களை எண்ணியால் நறுமணப்படுத்தினாள். அவளுடைய தோள்களில் தளர்வாக தொங்கும் தன் நீண்ட கூந்தலால் துடைத்தாள். அவளுடைய வகுப்பு பெண்களின் வழக்கம். இயேசு அந்த பெண்ணை புறக்கணித்தாரா? அவளின் அபிமானத்தை அவன் விலக்கினனா? இல்லை, அவன் அவளை இரக்கத்துடன் பார்த்தான். இதுவும் இல்லை, தம்மை சுற்றியிருந்தவர்கள், குறிப்பாக தம்முடைய புரவலர்களின் உள்ளத்தில் என்ன சொல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தும் மேன்மையான விருந்தாளி ஏன் அந்த பெண்ணின் ஒழுக்கக்கேடான நிலையை உடனடியாக கண்டறிந்து அவளை போகச் சொல்லவில்லை என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். ஒரு சிறுகதை அல்லது உவமையுடன் அவர் 2 கடனாளிகளை விவரித்தார். ஒருவர் பெரிய தொகை மற்றும் ஒரு சிறியவர். அவர்கள் பொதுவான கடனாளியால் தங்கள் கடமைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். அவர்களில் யார் அவரை மிகவும் நேசிப்பார்கள்? என்பது பரிசேயரான சைமனுக்கு எஜமானரின் கேள்வி. அதற்கு சைமன், அவர் யாரை அதிகமாக மன்னித்தாரோ அவர் என்று பதிலளித்தார். இயேசு பதிலை அங்கீகரித்தார். மேலும் அனைவருக்கும் பாடத்தை வீட்டிற்கு கொண்டு வந்தார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று அந்த பெண்ணுக்கு அந்த குறிப்பிடத்தக்க அறிவிப்புடன் அதை பின்பற்றினார். அவள் அவனது பாதங்களை தன் கண்ணீரால் குளிப்பாட்டினாள். மற்ற சான்றுகள் இல்லாத நிலையில் அவளது மனந்திரும்புதல், சீர்திருத்தம் மற்றும் ஞானத்தின் வளர்ச்சி ஆகியவற்றை எதிர்பார்ப்பதற்கு அவளுடைய வருத்தம் போதுமான ஆதாரமாக இருந்ததா? நிச்சயமாக. அவள் சந்தேகத்திற்கு இடமில்லாத நற்குணமும் தூய்மையும் கொண்ட ஒரு மனிதனிடம் தன் பாசத்தை காட்டுகிறாள் என்பதில் மட்டுமே ஊக்கம் இருந்தது. அவர் இந்த கிரகத்தில் எப்போதும் சிறந்த மனிதராக கருதப்படுகிறார். அவளுடைய பயபக்தி கபடமற்றது. அது விரைவில் ஒருவருக்கு தெரிந்தது. அவர்கள் அதை அறிந்திருக்கவில்லை. எல்லா பாவிகளுக்கும் சார்பாக தனது மரண இருப்பை வைக்க அவருடைய வார்த்தை மற்றும் செயல்களால் அவர்கள் சிற்றின்பத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் மீட்கப்படுவார்கள். அத்தகைய விவரிக்க முடியாத பாசத்திற்கு, பரிசேயரின் விருந்தோம்பல் அல்லது மாக்தலேனின் மனவருத்தத்திற்கு உயர்ந்த அஞ்சலி இது. சத்தியத்தை தேடுவதன் அர்த்தம் இதுதான். கிறிஸ்துவை அப்பங்களுக்காகவும் மீன்களுக்காகவும் அல்ல, அல்லது பரிசேயரை போல பதவி மற்றும் புலமையின் ஆணவத்துடன் அல்ல, ஆனால் மேரி மக்தலேனாவை போல பக்திமிக்க அர்ப்பணத்தின் உச்சியிலிருந்து மகிழ்ச்சியின் எண்ணெய் மற்றும் நன்றியின் வாசனை, மனந்திரும்புதலின் கண்ணீருடன் மற்றும் தந்தையால் எண்ணப்பட்ட அந்த முடிகளுடன். எல்லா பக்தியின் பொருளும் தெய்வீக அன்பின் பிரதிபலிப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம், நோயை குணப்படுத்துதல் மற்றும் பாவத்தை அழிப்பது. எங்கள் குரு சொன்னார், நீங்கள் என் மீது அன்பு கொண்டால் என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள். இயேசு போதித்தார், ஆனால் ஒரு கடவுள், ஒரு ஆவி, அவர் மனிதனை தம் சாயலிலும் உருவாக்குகிறார். ஆவியின் பொருள் அல்ல. மனிதன் எல்லையற்ற உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பை பிரதிபலிக்கிறான். மனிதனுக்கு உண்மையான அன்பின் உணர்வை இயேசுவின் போதனைகளின் தெய்வீக கொள்கையை வழங்குவதன் மூலம் மனிதனை கடவுளுடன் சமரசம் செய்ய இயேசு உதவினார். மேலும் இந்த உண்மையான அன்பின் உணர்வு மனிதனை பொருள், பாவம் மற்றும் மரணம் ஆகியவற்றின் சட்டத்திலிருந்து ஆவியின் சட்டத்தால் மீட்கிறது. தெய்வீக அன்பின் சட்டம் ஒரு எல்லையற்ற கடவுள், நல்லவர், மனிதர்களையும் நாடுகளையும் ஒன்றுபடுத்துகிறார். மனிதனின் சகோதரத்துவத்தை உருவாக்குகிறது. போர்களை முடிக்கிறது. உன்னில் அன்பு கூறுவது போல் உன் அண்டை வீட்டாரையும் நேசி என்ற வேதத்தை நிறைவேற்றுகிறது. வேகன் மற்றும் கிறிஸ்தவ உருவ வழிபாட்டை நிர்மூலமாக்குகிறது. சமூக, சிவில், குற்றவியல், அரசியல் மற்றும் மத குறியீடுகளில் எது தவறு இருந்தாலும் பாலினங்களை சமன் செய்கிறது. மனிதன் மீதான சாபத்தை ரத்து செய்கிறது. மேலும் பாவம், துன்பம், தண்டனை அல்லது அழிக்கக்கூடிய எதையும் விட்டுவிடாது. பின்வரும் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை மங்கலாக இருந்தாலும் தெய்வத்தின் உடலியல் உணர்வை உடலற்ற அல்லது ஆன்மீக உணர்வை மாற்றியமைப்பதன் மூலம் வேதத்தின் மீது கிறிஸ்தவ விஞ்ஞானம் வீசும் ஒளியை காட்டுகிறது. சங்கீதம் 23. தெய்வீக அன்பு, என் மேய்ப்பன், நான் விரும்பவில்லை. அன்பு என்னை பசுமையான மேய்ச்சல் நிலங்களில் படுக்க வைக்கிறது. அன்பு அமைதியான தண்ணீருக்கு அருகில் என்னை அழைத்துச் செல்கிறது. அன்பு என் ஆத்துமாவை ஆன்மீக உணர்வு மீட்டெடுக்கிறது. அன்பு அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் வழிநடத்துகிறது. ஆம், நான் மரணத்தின் இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் எந்த தீமைக்கும் அஞ்ச மாட்டேன், ஏனெனில் அன்பு என்னோடு இருக்கிறது. காதலின் தடியும் என்னை ஆறுதல் படுத்துகின்றன. என் சத்துருக்களுக்கு முன்பாக அன்பு எனக்கு முன்பாக ஒரு மேஜையை ஆயத்தப்படுத்துகிறது. அன்பு என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறது. என் கோப்பை முடிந்துவிட்டது. நிச்சயமாக நன்மையும் கருணையும் என் வாழ்நாளெல்லாம் என்னை தொடரும். நான் என்றென்றும் அன்பு வீட்டில் உணர்வு வசிப்பேன். கிறிஸ்தவ அறிவியலின் இதயம் மற்றும் ஆன்மாவின் முக்கிய பகுதி அன்பு. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.